رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري
ولا شيء مثله ولا شيء مثله ولا شيء يعجزه ولا اله غيره قديم بلا ابتداء دائم بلا انتهاء لا يفنى ولا يبيد ولا يكون الا ما يريد لا تبلغه الاوهام ولا تدركه الافهام ولا يشبه الانام حي لا يموت قيوم لا ينام الله سبحانه وتعالى ويبتي امام اورغل நமக்கு கூறி வருகிறார்கள் நாம் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் சரியா இதுல இரண்டாவது விஷயமாக இமாம் அவர்கள் குறிப்பிடும் போது அவனை போன்று எதுவும் இல்லை இப்ப இதுதான் நம்ம கடைசியாக பார்ப்போம் இப்ப பாருங்க இந்த வலாஷை மித்துலுகு என்பது சூரா ஷூராவுடைய 11வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட நம்பிக்கை என்பதை உங்களுக்கு சொன்னோம் அதாவது லைத கமித்லிஹி ஷைஊ وَهُوَ السَّمِيعُ الْبَصِيرُ என்ற வசனத்திலிருந்து இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போன பாடத்துல கொஞ்சம் விரிவா உங்களுக்கு சொன்னோம் அதுல சில பேருக்கு அநேகமா புரியா பிறந்திருக்கலாம் அதனாலதான் நம்ம அந்த விஷயத்தை திரும்ப சொல்றோம் எப்படி பாருங்க
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவை நாம் நம்பிக்கை கொள்ளும் போது இந்த உவமைகள் அவனை படைப்புகளுக்கு ஒப்பாக்குவது அல்லது படைப்புகளை அவனுக்கு ஒப்பாக்குவது இதிலிருந்து முற்றிலும் நீங்கியவனாக பரிசுத்தமானவனாக அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியமான நம்பிக்கை அல்லாஹ்வை ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த அல்லாஹு தஆலா படைப்புகளை போன்று அல்ல படைப்புகளில் எதுவும் அவனை போன்று அல்ல அவனும் அவனுடைய படைப்புகளில் எதற்கும் ஒப்பாகாதவன் படைப்புகளில் எந்த ஒன்றும் அவனுக்கு ஒப்பாகாதது புரியுதா அல்லாஹ் அவன் ஹாலிக் அவனை தவிர அனைத்து மக்லூக் அவனுடைய தன்மை எப்போதும் நிரந்தரமாக அவனோடு இருந்த தன்மைகள் படைப்புகளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் படைப்புகள் எப்படி புதிதாக உருவாக்கப்பட்டவையோ அதுபோன்று படைப்புகளுடைய தன்மைகளும் புதிதாக உருவானவை அந்த தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லாஹ்வுடைய தன்மையில் எந்த மாற்றமும் ஏற்படாது புரியுதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம குழந்தை பிள்ளையா இருக்கும் பொழுது இருந்த அறிவு இப்ப நமக்கு இருக்கிற அறிவு ரெண்டு சமமா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் வயசானதுக்கு பிறகு நமக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சோ அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் இப்படியாக மனிதனுடைய அது போன்று படைப்புகள் அனைத்தினுடைய தன்மைகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் இப்ப நமக்கு உடல் வலிமை நல்ல பலமா இருக்குது இதே வயசாயிட்டா இந்த கையினால பிடிக்க முடியாது குழந்தை பிள்ளையா இருக்கும் போது எப்படி இருந்தோமோ அதே போல நம்ம வயசானதுக்கு பிறகு நம்ம மாறிடுவோம் இப்ப இந்த மாதிரி படைப்புகளுடைய தன்மைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இப்ப கண்ணுல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு இந்த கண்ணில் கோளாறு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவரால் பார்க்க முடியாமல் போயிடுது காது கேட்டுட்டு இருக்குது திடீர்னு இந்த காதில் கோளாறு ஏற்பட்டுட்டால் காதுனால கேட்க முடியாமல் போயிடுது இப்போ படைப்புகளுடைய தன்மைகள் எல்லாம் கவனிங்க மாற்றத்திற்கு உட்பட்டவை புரியுதா அல்லாஹ்வுடைய தன்மைகள் மாற்றத்திற்கு அப்பாற்பட்டவை சரி அப்போ இங்கே மூணு விஷயங்களை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒன்று என்ன அல்லாஹ் என்ற அந்த ரப்பு அல்லாஹ் என்ற அந்த ரப் அவனை போன்று இன்னொரு ரப் கிடையாது வலா ஷைஅ மித்லு அவனை போன்று இன்னொரு ரப் அறவே கிடையாது இரண்டாவது அவனுடைய தன்மைகள் அவனுடைய பண்புகள் அவனுக்கு என்னென்ன உயர்ந்த பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த பண்புகளுடன் நாம் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நாம் அவனுடைய பண்புகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா அவனை ரஹ்மான் என்று சொல்லியிருக்கிறான் அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், கரீமாக, அஜீசாக, இப்படி அல்லாஹு தஆலா தனக்கு என்னென்ன பெயர்களை சொல்லி இருக்கின்றானோ அந்த பெயர்களையும், அந்த பெயர்கள் கவனிங்க குறிக்கக்கூடிய தன்மைகளையும், அந்த பெயர்கள் குறிக்கக்கூடிய தன்மைகளையும் சேர்த்து நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பெயர்களை சொல்லி இருக்கிறான். அவ பெயர் ஒன்று இருக்குமே ஆனால் அந்த காரண பெயர்களுக்குரிய தன்மைகளும் அவனுக்கு கண்டிப்பா இருக்கு. புரியுது, அல்லாஹ் என்பது அவனுடைய தாத், அவனுடைய உள்ளமைக்கு உண்டான பெயர், ரப்புடைய பெயர். மற்ற பெயர்கள் ரஹ்மான் என்பது, ரஹீம் என்பது, கரீம், இந்த மாதிரியாக அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கக்கூடிய நிறைய பெயர்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, ஹகீமுன், அலீமுன், கபீருன், அஸீஸுன், கரீமுன், ரவூஃபுன், ஜப்பாரும், முதக்கப்பிரும், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அல்லாஹ் சொன்னான். இந்த எல்லா பெயர்களும் அவனுடைய காரண பெயர்கள், அதாவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளால் அவன் அவனுக்கு வைத்துக் கொண்ட பெயர்கள். அப்ப அந்த பெயர்களும் அவனுக்கு உண்டு, அந்த பெயர்கள் குறிக்கக்கூடிய பண்புகளும் அவனுக்கு உண்டு. இப்படித்தான் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இப்படி நம்பிக்கை கொள்ளும் போதுதான் சில வழிகட்ட கூட்டத்தார்கள் எப்படி இந்த விஷயத்தை குழப்புறாங்க சொல்லும் போது ஓரளவுக்கு நீங்களும் நல்லா குழம்பிருந்தீங்க, சரியா? அதனாலதான் நான் அதை விட்டுட்டு இப்ப இதை மட்டும் சொல்றேன். ஒரு தெளிவுக்கு உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை திரும்ப டச் பண்ணுவேன். நீ பாருங்க, எப்போதுமே இந்த அடிப்படைக்கு மாற்றமா போகும்போதுதான் மண்டையில குழப்பம் வரும். எந்த அடிப்படைக்கு மாற்றமா போகும்போது, இங்க பாருங்க, இதுல வந்து எட்டாவது வார்த்தைகள் இமாம் சொல்றாங்க பாருங்க, எட்டாவது குறிப்புல லா தப்லுஹுல் அவ்ஹாமு வலா துத்ரிகுஹுல் அஃபாம் இருக்குதா, இருக்குதுங்களா? இதை சேர்க்கணும் இதோட, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். நான் இதை உங்களுக்கு முந்தைய பாடத்துல கொஞ்சம் அழுத்தமா சொன்னேன். எப்படி சொன்னேன்? அந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் தங்களுடைய அறிவுக்குள்ளார அல்லாஹ்வை கொண்டு வர முயற்சித்தாங்க. தங்களுடைய புரிதலுக்குள்ளார, அறிவுக்குள்ளார அல்லாஹ்வை கொண்டு வர முயற்சித்தாங்க. அவங்க என்ன விளங்கினாங்க, எங்களுடைய அறிவுக்கு வெளியில எதுவுமே கிடையாது, எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட எதுவும் கிடையாது. அல்லாஹ்வா இருந்தாலும் எங்க சிந்தனைக்கு உட்பட்டவன் தான், அல்லாஹ்வா இருந்தாலும் எங்க அறிவுக்கு உட்பட்டவன் தான், எங்கள் அறிவு முடிவு செய்யும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தன்மைகளையும். இப்படி அவங்க போனதுனாலதான் வழிகேடுகள் வருது. அதுக்குதான் இமாம் அவங்க என்ன சொல்றாங்க, கற்பனைகள் அவனை அடைய முடியாது, கற்பனைகள் அவனை சூழ்ந்தறிய, அறிவுகளால் அவனை சூழ்ந்தறிய முடியாது, அறிவுகளால் அவனை சூழ்ந்தறிய முடியாது. அதாவது அவன் எப்படி இருப்பான் என கற்பனை செய்ய முடியாது, நமது அறிவால் அவனை முழுமையாக அறிந்திட முடியாது. அப்ப இந்த அடிப்படையை நம்ம புரியணும், இந்த அடிப்படையை நம்முடைய கற்பனைகளுக்குள் அவனை கொண்டு வர முடியாது. நம்முடைய அறிவு எவ்வளவுதான் திறமையிலையும் புத்திசாலித்தனத்திலையும் ஞானத்திலையும் நுணுக்கத்தையும் இன்னும் நுணுக்க நுணுக்கமா புரியக்கூடிய விஷயத்திலையும் நமக்கு சக்திகள் ஏற்பட்டாலும் அந்த அறிவு சக்தியை கொண்டு அல்லாஹ்வை அளவிட்டு விட முடியாது. அந்த அறிவு சக்தியை கொண்டு அல்லாஹ்வை நமது கற்பனைக்குள் இறக்கி கொண்டு வந்து விட முடியாது என்பதை நம்ம புரியணும். புரியுதா? இப்ப பாருங்க, அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த விஷயத்தை அல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்தை லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் என்பதை நீங்க புரிய முடியும். அதுக்கு பிறகு அவருடைய சிபத்துகளை புரிய முடியும். இதுல கோளாறு செய்யும் போது, இதுல நீங்க வம்பு பிடிக்கும் போது, இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு மறுக்கும் போதுதான் அல்லாஹ் பாதுகாக்கணும் வழிகேட ஆரம்பிக்கும். சரியா? இப்ப என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைப்புகளை போன்று அல்ல, அவன் அப்ப எப்ப அவன் படைப்புகளை போன்று அல்ல என்று நீங்க நம்புறீங்களோ, சரியா? அவன் படைப்புகளுக்கு சாப்பிடணும், அவனுக்கு அந்த தேவை கிடையாது. படைப்புகள் தூங்கணும், அவனுக்கு அந்த தேவை கிடையாது. படைப்புகளுக்கு இன்னொரு படைப்பினுடைய தேவை இருக்குங்க. படைப்புகளுக்கு, புரியுதுங்களா? படைப்புகளுக்கு இப்ப சாப்பாடு, தண்ணி, காத்து, இதெல்லாம் படைப்புகள் தானே. இப்ப நம்ம உயிர் வாழ்வதற்கு இந்த மாதிரியான ஒரு படைப்புகளுடைய தேவை இருக்கு. இந்த மாதிரி இப்படியே நீங்க அடிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் இவற்றையெல்லாம் படைத்து கொடுத்த படைப்பாளருடைய தேவை இருக்குன்னு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? புரியலையம்மா? இப்ப நம்ம உயிர் வாழ்ந்ததா இருந்தா நமக்கு கண்டிப்பா இன்னொரு படைப்பு தேவை. இப்ப சாப்பாடு அது என்ன ஒரு படைப்பு தானே? ஏதாவது ஒரு உணவு கற்பனை பண்ணுங்க. தண்ணி வேணும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு, அதுவும் ஒரு படைப்பு. இப்படி ஒரு படைப்பு இன்னொரு படைப்பினுடைய தேவை உள்ளதாக இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கடைசியில மொத்தமா சொல்ல போனா படைத்து கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பாளனுடைய தேவை கண்டிப்பா இருக்கு. ஒரு மக்ளூக் என்பது படைப்பாளனுடைய தேவை இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு படைப்பு என்பது படைப்பாளனுடைய மக்ளூக் ஹானிமுடைய தேவை இல்லாமல் இருக்க முடியாது என்பதுதான் கடைசியா போய் நிற்கக்கூடிய ரிசல்ட். இப்ப இந்த ஹானிம் ஆகப்பட்டவன் இந்த மக்ளூக்கிலிருந்து அவன் வெளியில இருக்கான், தனியா இருக்கான், அப்பாற்பட்டவன். புரியுதுமே? இந்த மக்ளூக்குள்ளால அவன் வர முடியாது, வர மாட்டான். அப்படி வர்ற மாதிரி கற்பனை பண்ணா அதுவும் மக்ளூக்கா போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி உதாரணத்துக்கு காபிர்கள் கற்பனை பண்றாங்க, கடவுள் வந்து குழந்தையா பிறந்துட்டாரு. அப்ப குழந்தையா பிறந்துட்டாரு, அவர் கடவுள் அல்ல, அவர் மனிதன் ஆயிட்டாரு. அப்ப எப்படி அவர் கடவுள்னு சொல்லுவீங்க நீங்க? விளங்குதுங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். அவன் படைப்புகள்ல எதுவும் அவனை போன்று கிடையாது. படைப்புகளில் எதுவும் இந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கிட்டீங்கன்னா இதற்கு பிறகு இப்ப நீங்க அல்லாஹ்வை புரிய பாருங்க. எப்படி புரிவீங்க? அல்லாஹ் அவருடைய உள்ளமையில் அவன் தனித்தவன், இன்னொரு அல்லாஹ்வுடைய கற்பனை செய்ய முடியாது. இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு என்னென்ன சிபத்துகள் என்னென்ன பெயர்கள் சொன்னமோ அந்த பெயர்களையும் அந்த பெயர்கள் உணர்த்தக்கூடிய தன்மைகளையும் அல்லாஹ்வுக்கு தகுந்தபடி நம்ம புரிஞ்சுக்கணும். படைப்புகளோட கற்பனை பண்ணி அவனை புரியக்கூடாது. எப்படி அல்லாஹ்வை அல்லாஹ் என்ற அந்த தாத்தை உள்ளமைய படைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக நீங்க புரிஞ்சீங்களோ அதே போலவே அவனுடைய பெயர்களையும் தன்மைகளையும் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக விளங்குங்க. படைப்புகளோட ஓமை கொடுத்து படைப்புகளுக்கு ஒப்பாக்கி புரியாதீங்க. இங்கதான் வழிகேடு. எப்படி செய்யறாங்க மக்கள்? அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பாகாதவனு புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சிபத்தை பற்றி பேசும் பொழுது படைப்புகளுடைய சிபத்தின் மீது கற்பனை செய்து, படைப்புகளுடைய சிபத்தின் மீது கற்பனை செய்து அல்லாஹ்வுடைய மொத்த சிபத்துகளை மறுத்துறாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய சில சிபத்துகளை ஏற்றுக்கொண்டு சில சிபத்துகளை மறுத்தலாம். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வை பரிசுத்தமானவன், படைப்புகளுக்கு ஒப்பாகாதவன், அல்லாஹ்வுடைய உள்ளமைய நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் சிபத்துகள் வரும் பொழுது இந்த வணிகத்தை கூட்டம் என்ன செய்யறாங்க? படைப்புகளுடைய சிபத்தின் மீது அல்லாஹ்வுடைய சிபத்தை கியாஸ் பண்ணி ஒப்பாக்கி அல்லாஹ்வுடைய சிபத்துல சில சிபத்துகளை ஏத்துக்கிறாங்க, சில சிபத்துகளை மறுக்கிறாங்க, அல்லது இன்னொரு வழிகட்ட கூட்டத்தை போல மொத்தமா எல்லா சிபத்தையும் மறுத்துறாங்க. புரியுதா? இரண்டாவது இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய செயல்கள், அல்லாஹ்வுடைய அந்த செயல்களையும் படைப்புகளுடைய செயல்களின் மீது கற்பனை செய்து அல்லாஹ்வுடைய செயலையும் மறுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய இப்ப அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். புரியுதா? இந்த மாதிரி அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்ட செயல்களையும் படைப்புகளுடைய செயல்களோட கற்பனை பண்ணிட்டு, படைப்புகளுடைய செயல்களின் மீது கற்பனை செஞ்சுட்டு இதெல்லாம் அல்லாஹ்க்கு தகுதியானது கிடையாது, இதெல்லாம் என்பதாக அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்ட அந்த ஒவ்வொரு செயலுக்கும் வேற வேற ஒரு அர்த்தத்தை கற்பனை செய்யறாங்க. எப்படி அல்லாஹ் சிரிக்கிறாங்க வருது, அதுக்கு உடனே அல்லாஹ் சிரிக்கிறானா சிரிக்கிறான் எடுத்துக்கூடாது, அல்லாஹ்வுத்தர நன்மை கொடுக்கறான்னு அர்த்தம், அல்லாஹ்வுத்தர சவாபு கொடுக்கறான்னு அர்த்தம், அல்லாஹ் கோபப்படுகிறான்னு வந்துருக்குதே கோபப்படுறானா கோபப்படுறான்னு எடுத்துக்கூடாது, அல்லாஹ்வுத்தர அவனை தண்டிக்கிறான்னு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரியாக அவர்கள் அல்லாஹ்வுடைய செயல்களை மறுக்க ஆரம்பித்தார்கள். புரியுதா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? படைப்புகளுடைய தன்மையோட ஒப்பாக்குறாங்க. எப்படி சிரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சிரிப்பு என்பது ஒரு விஷயத்தை பார்க்கணும், அதனால ஆச்சரியப்படணும், அதனால உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அந்த மாற்றம் முகத்துல வரும். அப்புறமா அது வாய் மூலமா வெளிப்படும், சத்தத்தின் மூலமா வெளிப்படும், அதுதான சிரிப்பு. அப்ப இந்த மாதிரி சிரிப்புங்கிறது அல்லாவுக்கு சொன்னோம்னா அப்ப இதெல்லாம் அல்லாவுக்கு இருக்கிறதா போயிருமே. உடனே அல்லாஹ் அதுல இருந்து பரிசுத்தமானோம். என்னமோ இவங்க கற்பனை பண்ணி அல்லாவும் பரிசுத்தமாக்கலாம். அதே போல கோபப்படுதல், கோபப்படுதல் என்றால் என்ன, ஒரு தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்க்கும் போது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதம்தான் முகத்துல தெரியக்கூடிய அந்த பாவனை. இதெல்லாம் அல்லாவுக்கு எப்படி இருக்க முடியும் என்பதாக சொல்லி உடனே அல்லாவுக்கு அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்து அல்லாஹ் கோபப்படுகிறாங்கிற அந்த செயலுடைய சிம்மத்தை மறுக்கிறான். புரியுதா? இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் விளைவு சொல்லுங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவுனுடைய கடைசி பகுதியில், இரவு மூன்று பகுதியாக மூன்றாவது பகுதியில முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். யாரும் மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறாரா, நான் அவரை மன்னித்து விடுகிறேன். யாராவது துவா கேட்பவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு அவர்களுடைய துவாவை அங்கீகரிக்கிறேன். தேவையை கேட்பவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ஹதீஸ் புதுசில வருது. அல்லாஹ்வுதல முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அப்படின்னு வருது. புரியுதா? முந்தைய காலத்திலையும் சில பேர், இப்ப இன்றைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்றாங்கல்ல, இவங்களும் இன்னைக்கு என்ன கொள்கையில் இருக்கிறாங்க, அதான் நம்ம விஷயத்துக்கு சொல்ல போறோம். இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இறங்கி வருகிறான்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய இறங்குவதை, அல்லாஹ் இறங்குவதை மனிதர்கள் இறங்கி வர்றதுக்கு ஒப்பாக கற்பனை செய்யறாங்க. கற்பனை செய்து விட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அந்த அரிசியில இருந்து முதல் வானத்துக்கு கீழே இறங்கி வர்றானா, அப்ப அரிசி இல்லை யார் இருப்பா, அந்த அரிசியில இருக்கேன்னு சொல்றான். ஹதீஸ் வந்து முதல் வானத்துக்கு இறங்கி வரான்னு சொல்லுது. அப்ப முதல் வானத்துக்கு இறங்கி வந்துட்டு அரிசியில யார் இருப்பா, ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன கேக்குறாங்க, உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில கண்டிப்பா இரவு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல சூரியன் மறையுது, இன்னொரு இடத்துல உதிக்குது, மறையுது, உதிக்குது. நேரங்கள் என்பது கண்டிப்பா படிப்படியா ஒரு ஒரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி என்பது கண்டிப்பா உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அல்லாஹ்வு தஆலா அரிஷ விட்டுட்டு மொத்தமா முதல் வானத்திலே இருந்துகிட்டே இருக்கிறானா, அதனால இந்த ஹதீஸ் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இவங்க ஏன் இப்படி அல்லாஹ் இறங்குகிறான் என்ற இந்த அல்லாஹ்வுடைய செயலுடைய சிப்பத்தை மறுக்கிறாங்க, எதன் அடிப்படையில மறுக்கிறாங்க, படைப்புகளுக்கு அல்லாவை ஒப்பாக்குறதுனாலதான். இவ்வளவு பெரிய முட்டால் கொடுப்பாங்க, அவங்க அல்லாவை பரிசுத்தமாக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா மிகப்பெரிய சிற்கல விழுந்துட்டாங்க. அல்லாவுடைய செயலை படைப்புகளுடைய செயலுக்கு ஒப்பாக்கி, அல்லாஹுவை படைப்புகளுக்கு ஒப்பாக்கி மிகப்பெரிய சிற்கல போயிருக்காங்க. இப்ப மனிதர்கள் இறங்குறதோட சேர்த்து அல்லாவுடைய இறங்குறதை நீங்க கற்பனை பண்ணதுனாலதான் அல்லாஹ் அரிசியின் மீது இருப்பதையும் உங்களால புரிய முடியல, முதல் வானத்திற்கு இறங்கியதையும் உங்களால புரிய முடியல. அல்லாஹ் அரிசியின் மீது இருப்பதை மனிதன் கட்டிலின் மீது அமர்வதோடு அவங்க கற்பனை பண்றாங்க. அதனாலதான் ஒரு மனிதன் கட்டிலின் மீது அமர்ந்திருக்கின்ற நிலையில் அவன் கீழே இறங்கி வருவது அவனுக்கு முடியாது. அவன் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துலதான் இருக்க முடியும், ரெண்டு இடத்துல ஒரு இடத்துலதான் மனிதன் இருக்க முடியும். ஏன்னா இது மனிதனுடைய பலவீனம். மனிதன் என்பவன் ஒரே நேரத்தில் இரண்டு வித்தியாசமான இடங்கள்ல, அப்ப மனிதனுடைய செயலோடு அல்லாஹ்வுடைய செயல் அவங்க கற்பனை செஞ்சுட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் அவருடைய உள்ளமையோடு அரிசி மீது உயர்ந்திருப்பதோடு அல்லாஹ்வு தஆலா முதல் வானத்திற்கும் இறங்கி வருகிறான். அவன் அரிசின் மீதும் இருக்கின்றான், முதல் வானத்திற்கும் இறங்கி வருகிறான். ஏன், அவன் அரிசின் மீது இருப்பது மனிதர்கள் இருப்பதற்கு ஒப்பானதல்ல, அவன் இறங்கி வருவதும் மனிதர்கள் இறங்கி வருவதற்கு ஒப்பானதல்ல. புரியுதா? இப்ப அதே போல இந்த மனிதர்கள் இறங்கி வந்து இருக்கிறதுக்கு ஒப்பாகும், அதாவது அல்லாஹ்வுடைய இறங்குதலை ஒப்பாகின்றதுனாலதான் அப்ப இரவுல, அதாவது 24 மணி நேரத்துல இரவு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதனால வந்து அல்லாஹ் அரிசிக்கு மேல இல்லையா என்ற கேள்வி அவங்க கேட்கிறாங்கல்ல, இது எப்ப மனிதர்களுடைய சிபத்துக்கு அல்லாஹ் உப்பாக்குனதுனால. அப்ப அல்லாஹு தஆலா அரசின் மீது உயர்ந்திருப்பதோடு அவன் முதல் வானத்திற்கும் இறங்குகிறான். இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதும் இரவு இருப்பதும் இது படைப்புகளோடு படைப்புகளுக்கு உள்ள ஒரு சிபத்துகள். இப்ப இந்த சூரியன் உதிக்குது, சந்திரன் வருதுல, இதனால நம்முடைய வயசுதான் கூடுது குறையுது, புரியுதா? இது அல்லாஹ்வின் மாற்றத்தை ஏற்படுத்துமா? இந்த சூரியனுடைய சுழற்சிக்கும் இந்த சந்திரனுடைய சுழற்சிக்கும் அல்லாஹ் உட்பட்டவனா? அதாவது இது வந்து நமக்கு ஒரு நேரமாக சொல்லப்பட்டது, நமக்கு இது இந்த நேரத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்ல. அவனை போய் நேரத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதனுடைய இறங்குதலுக்கு ஒப்பாக நீங்க எப்படி புரிஞ்சீங்க? புரிஞ்சா? இப்ப இந்த விஷயத்தை தான் நம்ம நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகாதவனாக இருப்பதை போன்று அவனுடைய ஒவ்வொரு இஸ்மும், அவனுடைய அந்த இஸ்மு குறிக்கக்கூடிய ஒவ்வொரு சிபத்தும் சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் எப்படி படைப்புகளுக்கு ஒப்பாகாதவனோ அது போன்று அவனுடைய ஒவ்வொரு இஸ்மும், அது போன்று அந்த இஸ்மு குறிக்கக்கூடிய ஒவ்வொரு சிபத்தும், அது போன்று அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு செயலும், அந்த இது எல்லாமே படைப்புகளுடைய தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவை. படைப்புகளுடைய எனவே அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தன் பக்கம் சேர்த்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவற்றையெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்களோ அவை எல்லாவற்றையும் நம்ம அப்படியே நம்பிக்கை கொள்ளும். புரிந்தா? அதுல எதையும் நம்முடைய அறிவுக்கு உட்படுத்தி நாம் மறுக்க மாட்டோம். அந்த தன்மைகளை, செயல்களை, அந்த பெயர்களை படைப்புகளுடைய தன்மைகளுக்கு நாம் ஒப்பாக்க மாட்டோம். புரியுதா? அவன் அந்த தன்மைகள் எதையும் நமக்கு புரியல என்பதற்காக வேண்டி மறுக்கவும் மாட்டோம். அல்லாஹ்வுடைய சிபத்துல எந்த சிபத்தை நம்முடைய அறிவால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறாங்கிற அந்த ஹதீஸை சொல்லி அதை எப்படி மறுக்கிறாங்க, அதை எப்படி மறுக்க கூடாது, அது சரியானதுதா, அல்லாஹ் இறங்குகிறான் என்பது உண்மை, அல்லாஹ் அரசுக்கு மேல இருக்கிறான் என்பது உண்மை, எப்படி அல்லாஹ்வுத்தர அரசுக்கு மேலே உயர்ந்திருப்பதை நம்முடைய இந்த அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாதோ, அதுபோன்று அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்பதையும் நம்முடைய இந்த அறிவை கொண்டு முழுசா புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அவருடைய சிபத்துக்கு ஏற்ப நம்ம இதை நம்பிக்கை கொள்ளணும் என்பதால் நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். இதுவும் உங்களுக்கு புரியலையா, நம்பிக்கை கொண்டோம் என்றுதான் நீங்க சொல்லணும். என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய சிபத்தை பற்றி அறிந்த ஒரு அறிஞர் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிபத்தை சொன்னார், சொல்றதுக்கு பிறகும் அந்த சிபத்தை நீங்க புரிய முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்கீங்க, அப்ப எனக்கு புரியல அதனால நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அப்படி மறுக்கலாமா? இதனுடைய விளக்கத்தை அல்லாட்ட விட்டுருணும், புரிஞ்சவங்கள்ட்ட விட்டுருணும். நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ் தன்னை எப்படி வர்ணித்தானோ அந்த வர்ணனைகளையும் நான் நம்பிக்கை கொண்டேன். புரிஞ்சு? ஈமான் சலாமத்தாரி. அப்ப ஒரு விஷயம், ஒன்று நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் உட்படுத்தி அல்லாஹ்வை புரிய நினைப்பது, அப்படி புரிய நினைக்கும் பொழுது அவனுடைய சிபத்துகளை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரிஞ்ச சிபத்துகளை ஏற்றுக்கிறது, புரியாத சிபத்துகளை மறுக்கிறது, அதுவும் கூட. புரியுதா? இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சிபத்துகளை நம்மளால புரிய முடியலன்னு சொல்லிட்டு எந்த சிபத்துகளையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய செயல்களையும் சிபத்துகளையும் எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது, சொன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லி தனக்கு புரியாததுனால அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கவும் கூடாது. ரெண்டு விதமான தப்புமே பயங்கரமான தப்பு. ஒரு தப்பு என்ன, நம்முடைய அறிவுக்கு உட்படுத்தி அல்லாஹ்வை புரிய முயற்சித்து சில சிபத்துகளை ஏற்பது, சில சிபத்துகளை மறுக்கிறது, அல்லது மொத்த சிபத்துகளையும் மறுக்கிறது. புரியுதா? இதுவும் தப்பு. இல்ல எனக்கு இந்த சிபத்துகளை புரிய முடியல என்று காரணத்தை கூறி சிபத்துகளை அல்லாஹ்வுக்கு சொல்றதுனால படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகிறான் என்பதாக சொல்லி சிபத்துகளை மறுப்பதும் தப்பு. புரியுதா? அப்ப நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கணும், எப்படி அல்லாஹ்வை ஓமைகளுக்கு அப்பாற்பட்டவனாக நம்ம நம்பிக்கை கொள்றோமோ, ஓமைகளுக்கு அப்பாற்பட்டவனாக நம்பிக்கை கொள்கிறோமோ அதே போல அல்லாஹ்வுடைய பெயர்களும் ஓமைகளுக்கு அப்பாற்பட்டவை. அந்த பெயர்கள் குறிக்கக்கூடிய தன்மைகளும் ஓமைகளுக்கு அப்பாற்பட்டவை. அடுத்து எந்தெந்த செயல்களை அல்லாஹ்வுத்தாலா தன் பக்கம் சேர்த்தானோ அந்த செயல்களும் அவனுக்கு தகுதியான விதத்தில் அவனுக்கு இருக்கின்றன. படைப்புகளுடைய செயல்களை போன்று அவனுடைய செயல்கள் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இங்க இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் லேசா புரிந்து கொள்ளுங்க. இப்ப அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதாவது வார்த்தைகள் வாக்கியங்கள் தேவை. அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? கம்யூனிகேஷன் விளங்குதுங்களா? அந்த கம்யூனிகேஷன் இருந்தாதான் நம்ம ஏதாவது புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக அவன் நமக்கு சொல்றா, வழியின் மூலமாக சொல்றான். அப்ப இந்த இடத்துல வார்த்தைகள் ஒன்றாக இருப்பதால், நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க, வார்த்தைகள் ஒன்றாக இருப்பதால் அந்த வார்த்தைகள் குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய அர்த்தங்களும் ஒன்றாகத்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு அடிப்படை. இதையும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா? இப்ப எப்படி உதாரணத்துக்கு பாருங்க, இங்க ஒரு செக்யூரிட்டி கேமரா மாட்டியிருக்கு வச்சுக்கலாம். இந்த கேமரா கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே போல ஒரு மனிதன் சொல்றோம், அங்க ஒருத்தர் நின்று உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் சொல்றோம். அங்கே ஒருவர் நின்று உன்னை கவனிக்கிறார் சொல்றோம். இப்ப இந்த கேமராவும் கவனிக்குதுன்னு சொன்னோம், அப்புறம் என்ன சொன்னோம், கவனிக்கிறார்னு சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு நாற்காலி, இந்த நாற்காலியினுடைய நாலு காலில் ஒரு கால் உடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். மனுஷனுடைய ரெண்டு காலில் ஒரு கால் உடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மிருகம் வருது, இந்த மிருகத்துடைய முன்னங்கையில ஒரு கை வந்து உடைஞ்சிருக்கு, மனுஷனுடைய கையில ஒரு கை உடைஞ்சிருக்குன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, வார்த்தைகள் ஒன்னா இருக்கு பாருங்க. கேமரா கவனிக்கிறது, மனிதன் கவனிக்கிறான், கவனித்தல் என்ற வார்த்தை ஒன்னா இருக்கு. ஆனா ரெண்டுத்தினுடைய அர்த்தமும் ஒன்னா, ரெண்டுமே ஒரே கருத்தை கொடுக்கக்கூடியதா? கேமரா கவனிக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து கரண்டை போட்டு லைட்டை போட்டு இதை போட்டு இதெல்லாம் இருந்தாதான் அதனால கவனிக்க முடியும். மனிதனுடைய கவனித்தல் என்பது அதை விட கூடுதலான. இப்ப அதே போல காலுன்னு சொன்னோம், மனிதனுக்கு கால் இருக்கு, மிருகத்துக்கு கால் இருக்கு, இப்ப நாற்காலிக்கு கால் இருக்கு. இப்ப யாராவது ஒருத்தங்க நாற்காலிக்கு நாலு காலுன்னு சொன்னீங்களங்க, இந்த பாருங்க நாலு கால நாய் ஓடி வருது, இந்த நாற்காலி எங்க ஓடி வரல அப்படின்னு ஒருத்தர் கேட்பானா? அப்ப காலுங்கிற வார்த்தை பொதுவா இருக்கு, காலுங்கிற பொதுவா இருக்கு, ஆனா அர்த்தம் வந்து வேறுபட்டு. இதுக்கு ஏன் காலுன்னு சொல்றோம்? அதன் மேல அது இருக்கிறதுனால காலுங்க, ஏதாச்சும் ஒரு வகையில இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி எல்லா வகையிலுமே ஒத்துருக்கணும், ஒப்பாக இருக்கணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இங்க ஏன் சில பேருக்கு குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளை வச்சுதான் சில பேர் குழம்புறாங்க. அல்லாஹ்வுக்கும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது, மனிதனுக்கும் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். அல்லாஹ்வுத்தாலா நமக்கு ஒரு விஷயத்தை அவன் புரிய வைக்கணும், வஹிய நமக்கு எடுத்து சொல்லணும், ஷரியத்தை நமக்கு எடுத்து சொல்லணும், அல்லாஹ்வை பற்றிய விஷயங்கள் அவன் நமக்கு எடுத்து சொல்லணும். அப்ப எந்த மொழி நம்மிடத்துல பயன்பாட்டில் இருக்குதோ அதுலதானே அல்லாஹ் நமக்கு சொன்னா நமக்கு புரிய வரும். அப்ப அந்த மொழியில நாம் நமக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். அப்ப வார்த்தைகள் அதே வார்த்தை, அதனால அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய அர்த்தமும் அதே அர்த்தமா இருக்கணுமே அவசியம் கிடையாது. இப்ப கரீமுன் கண்ணியமானவர் என்ற வார்த்தைய நபிக்கு சொல்றோம், நல்ல மனிதர்களுக்கு சொல்றோம், அதே கண்ணியமானவர்ங்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். வார்த்தை இங்க ஒரே வார்த்தையா இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய கருத்து அல்லாஹ்வுக்கு சொல்லும் போது அது ஒப்புமையற்ற, அவனில் தன்னில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. மனிதர்களுக்கு சொல்லும் போது ஒரு அளவான அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் ஏற்படுத்தியது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய கனி வேற யாரும் ஏற்படுத்துறதே கிடையாது, அவரிடையே இருக்கக்கூடிய கனி. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நீங்க எங்கேயாவது பார்க்கும் போது ஒன்னா இருக்கலாமே தவிர, அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய கருத்துகள் ஒன்னா இருக்காது. அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது மிக பரிசுத்தமானதாகவும் எல்லையற்றதாகவும் ஓமைகளுக்கும் மனித அறிவுகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். மனிதர்களுக்கு அந்த வார்த்தைகள் சொல்லப்படும் போது ஒரு அளவுக்கு உட்பட்டவையாகவும் புரியுதா, குறைகள் உடையதாகவும் அது இருக்கும். அப்ப வலாசெய்து அவனை போன்று எதுவும் இல்லை. அடுத்ததாக அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது, அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது. ஏன் அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது? லீ கமாலி குத்ரதி, அவனுடைய வல்லமை ஆற்றல் அவ்வளவு நிறைவானது. புரியுதா, அவனை விட ஆற்றல் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. இப்ப நம்மை விட ஒரு பெரிய வலிமை உள்ளவர் இருந்தா தானே நம்மளை தோற்கடிக்க முடியும். அல்லாஹ்வை யாரும் தோற்கடிக்க முடியாது, ஏன் அவனை விட பெரிய வல்லமை உள்ளவர்கள் யாருமே இல்லை. இப்ப ஒரு சில குர்ஆன் வசனங்களை எழுதி கொள்ளுங்க. சூரத்துல் பக்ராவுடைய 20வது வசனம், அதே போல சூரத்துல் கஹ்ஃபுடைய 45வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் முழுமையான ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றின் மீதும் முழுமையான ஆற்றல் உடையவன். அப்ப அவன் கொடுத்த ஆற்றலை கொண்டுதான் படைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவன் கொடுத்த ஆற்றலை கொண்டுதான் படைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த படைப்புகள் எல்லாம் எல்லாவற்றின் மீதும் அவற்றை அடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். எல்லாவற்றின் மீதும் அவற்றை குதிரத்தில் ஒன்று சக்தி ஆற்றல் திறமை, புரியுதா, அந்த அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை கொண்டுதான் மக்களுக்கு அவன் ஆற்றலை கொடுத்திருக்கான். நம்முடைய ஆற்றல் எல்லாம் யார் கொடுத்த ஆற்றல்? அல்லாஹ்வுடைய ஆற்றல். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது நமக்கு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்ததுக்கு பிறகு அந்த ஆற்றல்ல பலவீனம் ஏற்பட்டுச்சா இல்ல அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்படியே இருக்கா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் அப்படியே இருக்கு. நம்முடைய எல்லா ஆற்றல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் அவர்கிட்ட இருக்கு. நம்முடைய இப்ப நமக்கு நம்முடைய கண்ணுக்கு அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்ததுக்கு பிறகு இந்த பார்க்கக்கூடிய ஆற்றல் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சா இல்ல இன்னும் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? நம்முடைய கேட்கக்கூடிய ஆற்றல், இந்த அறிவுக்கு புரியக்கூடிய ஆற்றல், இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல், இப்படி என்னென்ன ஆற்றல்களை மனிதனுக்கோ அல்லது வேறு படைப்புக்கோ நீங்க கற்பனை செய்கிறோம் அல்லாஹ் கொடுத்ததாக, இந்த எல்லா ஆற்றல்களும் அது படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அது கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, ரப்புடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எப்ப அவன் விரும்புறான புரியணும், எப்ப அவன் விரும்புறான கொடுத்துடலாம். இப்ப கடல் பாருங்க, ஆழ் கடல், அந்த ஆழ் கடல்ல உருந்தா மனுஷன் என்னவா செத்து போயிடும், மூழ்கிடும், கடல் அவன் மூழ்கடிச்சிடும். மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நாட்டினான், ஆழ் கடல அப்படியே பாதையாக்கி கொடுத்துட்டான். கொஞ்ச நேரத்தில் திரும்ப சுதாவும் உள்ளார போன உடனே அல்லாஹ் மூழ்கடிச்சிட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா படைப்புகளுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அந்த ஆற்றலை படைப்புகள் வெளிப்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதாகத்தான் நீங்க வரைக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை மீறி எதுவும் வெளியே பெற முடியாது, அல்லாஹ்வுடைய குதிரத்தை மீறி எதுவும் வெளியே பெற முடியாது. இதை பாருங்க, சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனம், அல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னா பாருங்க. இப்ப இந்த வலா ஷைஇன் ஜுஸ்ஹு இருக்கா, இது இந்த ஆயத்திலிருந்து தான் நேரடியா எடுக்கப்படுது. சூரா ஃபாத்திருடைய 44வது வசனத்திலிருந்து நேரடியா எடுக்கப்பட்ட அக்கீதா. இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு ஒரு அக்கீதாக எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து அல்லது எந்த ஹதீஸிலிருந்து நம்ம எடுக்கிறோம் என்பதையும் இமாம் அவர்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அல்லாஹ் சொல்றா பாருங்க, அந்த 44வது வசன படிங்க, சூரா ஃபாத்திர்ல பாருங்க எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். அந்த வசன கடைசியில வானத்திலேயே எதுவும் கிடையாது, பூமியிலையும் எதுவும் கிடையாது. எதற்கு? அல்லாஹ்வை தோற்கடிப்பதற்கு, அல்லாஹ்வை பலவீனப்படுத்துறதுக்கு, அல்லாஹ்வை இயலாமையில் ஆக்கிவிட்டு தப்பிச்சு போறதுக்கு எதுவும் கிடையாது. இப்ப ஒரு தந்தை இருக்காரு, மகன் வளர்ந்து வர்றாரு, வளர்ந்து வர்ற வரைக்கும் தந்தையுடைய கட்டுப்பாட்டுல மகன் இருப்பார். மகன் வளர்ந்து திறசாலியா நல்ல வாலிபர் ஆனதுக்கு பிறகு வயோதிகமான தந்தை யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறாரு? மகனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஒரு ராஜா நல்ல பெரிய கம்பீரமா அடக்கி ஆளக்கூடிய வல்லமையோட இருக்காரு. அந்த ராஜா கடைசியில பலவீனமாகி வயோதிகமாகும் பொழுது அவர் பட்டத்து இளவரசரை கொண்டு வந்து ஆட்சியில வச்ச உடனே இப்ப பட்டத்து இளவரசர் யார் மேல ஆட்சி செலுத்துறாரு? ராஜா மேல ஆட்சி செலுத்தாரு. இப்படி உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க, அவங்களுடைய ஆதிக்கம் என்பதும் அவங்களுடைய ஆற்றல் என்பதும் ஒரு காலத்திற்கு உட்பட்டது, ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அதுக்கு மேல அவங்களால முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லாஹ் இந்த பூமியிலையும் சரி வானத்திலையும் சரி எதுவும் அல்லாஹ்வை மிகிக்க முடியாது, எதுவும் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது. நீங்க பாருங்க எல்லா வழக்குகளையும் ஒரு பக்கம் வைங்க, எல்லா வழக்குகளையும் ஜிப்ரீல இருந்து மீகாயில இருந்து இஸ்ராஃபில இருந்து ஜிப்ரீலுடைய ஆற்றல் தெரியுமா? வழக்குகள்லயே ஜிப்ரீல் வந்து ரொம்ப பெரிய வழக்கு, ரொம்ப பெரிய வழக்கு. நல்லா சொன்னான், மொத்த இந்த பூமிய அவருடைய ரெக்கையிலிருந்து ஒரு சின்ன பகுதியான அப்படியே நீங்க தோசையை திருப்பி போடுற மாதிரி அவர் திருப்பி போடலாம். இப்படி கையில இந்த மண்ணு மண்ணு வெட்டி அல்லது ஏதாவது ஒரு கையை வச்சுட்டு மண்ணை குச்சி தூக்கி போட்டிருக்கீங்க பாருங்க, அந்த மாதிரி அவருக்கு எவ்வளவு பெரிய குதிரை இருக்கு. மொத்த பூமியவே சுற்றி அந்த பக்கம் போடலாம். மலக்குகள்லயே ரொம்ப அதாவது கடைசி தரதால உள்ள ஒரு மலக்கு கூட வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பிடிக்கி தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் உள்ளவர். நட்சத்திரம் என்பது இந்த சூரியன் சந்திரனை விட எவ்வளவோ மடங்கு பெருசு. இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள மலக்குகள் எல்லாரையும் ஒரு பக்கம் வைங்க, ஜிங்களை ஒரு பக்கம் வைங்க, மனிதர்கள் எல்லா படைப்புமே சொல்ற ஒரு உதாரணம் தெரியும். அல்லாஹ்வுடைய குதிரத்தை புரிய வருது. எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு எதிராக சண்டை செய்ய நினைத்தால் ஒரு நொடியில எல்லாத்தையும் அல்லாஹ் இல்லாமாக்கிடும். ஒரு நொடியில இவை அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான், அவற்றுடைய சக்திகளை பறித்து விடுவான். அது மட்டுமல்ல இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தட்டிப்பதற்கு மாற்றல் உள்ளது. அவனுக்கு எதிராக யாராவது போனா அவர்களை தண்டிப்பதற்கு மாற்றல் உள்ளவன், அந்த தண்டனையிலிருந்து அவைகளால் தப்பிக்கவும் முடியாது. புரியுதா? இப்ப கவனிங்க, இங்க ரெண்டு விஷயத்தை நீங்க நல்லா புரியணும். ஒன்று, முதலாவது நம்ம என்ன சொன்னோம், அல்லாஹுவை எதுவும் தோற்கடிக்க முடியாது, அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது, அல்லாஹுவை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது. ரப்பு என்பவன் இந்த தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். புரியுதா? இந்த விஷயத்தை இமாம் அவர்கள், இது நம்ம எல்லாரும் நம்பிக்கை கொண்ட விஷயம், ஆனால் சில இந்த பல்சபா கிருக்கணுவர் காரணம் பாருங்க, யாரு கிரேக்க தத்துவ இந்த லாஜிக் பேசுற கிருக்கணுவர், இந்த கிருக்கணுவர் எப்போதுமே புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஏன்னா இவனு எப்போதுமே படைப்புகளை பார்த்து பார்த்து அல்லாஹ் அனுமானிக்கிறான் படைப்புகளை. இப்ப உதாரணத்துக்கு மனசு இந்த ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான், உதாரணத்துக்கு இந்த கேமரா, இது ஜப்பான்ல உள்ள ஒருத்தர் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க. இப்ப இது அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, அவன் கண்டுபிடிச்சு தயாரிச்சு அதுக்கு காசு வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவன் அந்த பிரியாணி சாப்பிட்டு போயிட்டான். இது இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒருத்தர் கட்டுறாரு, ஒரு இன்ஜினியர் கட்டி கொடுத்து சாவி கொடுத்து அவர் போயிட்டாரு. இப்ப இந்த வீடு இன்ஜினியர் கட்டுப்பாட்டு யாருக்கு? ஓனர் கட்டுப்பாடு. ஓனர் எங்க தேவையை இருப்பாரு, எந்த தேவையை பூசுவாரு. இப்படி கற்பனை பண்ணிட்டு இந்த லூசு கிரேக்க தத்துவர், இது பேர் தத்துவம், என்ன கற்பனை பண்றாங்க அந்த மாதிரி தாங்க. அல்லாஹ்வுத்தால எல்லாத்தையும் படைச்சாதான் ஒத்துக்கிறோம், ஆனா படைக்கப்பட்டதுக்கு பிறகு எல்லாம் அது தானா இயங்கிட்டு இருக்க அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுல இல்ல. அதுக்கு உதாரணம் வந்து இன்ஜினியர் வீட்டை கட்டின மாதிரிட்டான். அதுக்கு எப்படி உதாரணமா? இன்ஜினியர் வீட்டை கட்டி அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீடு இருக்கு, அது இருக்கிற வரைக்கும் இருக்கும். எப்ப அது வீக்காம பொத்து முடிஞ்சோம். அந்த மாதிரி தான் இந்த உலகம், இந்த உலகத்துடைய சக்தி என்று சொல்லிட்டு இந்த தத்துவம் யாரு, கிரேக்க தத்துவம். அட முட்டா பசங்களா, நீங்க ரப்ப போய் ஒரு வீட்டை கட்ட இன்ஜினியர் மேல கற்பனை பண்ணி பாக்குறீங்களா? இவன் மக்களூர் யாரு, ஒரு மக்களுக்கு இன்னொரு மக்களுக்கு செஞ்சிருக்கு. இன்ஜினியர் யாருங்க, ஒரு மக்களுக்கு அவரு செங்கல், தண்ணி, சிமெண்ட், மண், மண்ணாங்கட்டின்னு சேர்த்து அவரு இன்னொரு பல மக்களுக்க சேர்த்து அவர் ஒரு மக்களுக்க உண்டாக்குனாரு. புரியுதா? அதன் மீது படைத்த ரப்பையும் அவருடைய கருத்து, அவருடைய மக்களுக்கை நீ எப்படி கற்பனை பண்ற? மனிதன் உருவாக்கின மக்களுக்கு வேண்டுமானால் மனிதனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போலாம். இப்ப மனிதன் ஒரு பெரிய மிஷினை பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த சிவகாசியெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த பட்டாசு ஆலையில பயங்கரமான வெடி விபத்து வரும். இப்ப அந்த பட்டாசு வெடிங்கிறது மனுஷன் உருவாக்குனது, ஆனா உருவாக்குனதுக்கு அப்புறம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. இல்ல அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்து அவன் வெடிக்க விட்டுப்பானா? அல்லது வெடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நேரம் வந்தே பட்டாசுகளே நீங்களெல்லாம் வெடிக்காதீர்கள் அப்படின்னு இல்லைங்க. புரியுதா? இது மனுஷனுடைய பலவீனம். முடியுமா மனுஷனால? முடியாது. இப்ப ஒரு வீடு பில்டிங் கட்டிக்கிட்டா இடிந்து விடும் போது உடனே இன்ஜினியர் வந்து பில்டிங் இடிந்து விடுவாங்க. அப்படியே நீ சும்மா மேஜிக்ல வேணா சுத்தி காட்டலாம். என்ன என்னமா சொல்லியோ புரியல உங்களுக்கு? இது மனுஷனுடைய பலவீனம். அல்லாஹ்வுத்தால அவன் எப்படி இந்த பொருள்களை இல்லாமல் இருந்து உள்ளமைக்கு படைக்கிறானோ, இல்லாமல் இருந்து ஒரு பொருளை உள்ளமைக்கு படைக்கிறானோ, அந்த படைப்பு உள்ளமையில் வந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டதா இருக்கும். அல்லாஹ்வுடைய சக்திக்கு அவருடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருந்தால் அல்லாஹ்வுத்தால நாடினால் அந்த படைப்பை இயங்க வைக்கலாம். அல்லாஹ் நாடுனா அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கவும் வச்சிடலாம். எல்லா கட்டுப்பாடும் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்வுடைய இருக்கு. புரியுதா? இந்த கிரேக்க தத்துவ இந்த விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி படைப்புகள் மீது கற்பனை பண்ணி அல்லாஹ்வுத்தாலா படைச்சதுக்கு பிறகு அவன் தனியா போயிட்டான், படைப்புகள் தனியா வந்துருச்சு, இனிமே அல்லாஹ்வால இந்த படைப்புகளை ஒண்ணுமே செய்ய முடியாது, எனவே உலகம் அறியறதெல்லாம் சும்மா போச்சு, இப்படியாக அவர்கள் கற்பனை பண்றாங்கல்ல, அதை தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இமாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வை எதுவும் பலவீன படுத்த முடியாது, அவனை எதுவும் மீறி விட முடியாது. பலவீனப்படுத்த முடியாது, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அவனை தோற்கடிக்க முடியாது, அவனுடைய கட்டளையை மீறி விட முடியாது, அவனுடைய ஆற்றலுக்கு வெளியே போயிட முடியாது. அவனுடைய ஆற்றலுக்கு வெளியே போயிட முடியாது. இந்த பூமியில எங்க இருந்தாலும் சரி, இப்ப ஒரு தாய் தன்னுடைய மகனை எது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியும்? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கட்டுப்படுத்த முடியும். ஒரு தந்தை தன்னுடைய மகனை எது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியும்? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும். ஒரு கணவன் தனது மனைவிய, ஒரு மனைவி தனது கணவனை, வீட்டுக்கு வெளியே போயிட்டா கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் எப்படி பண்றவன் என்றால் எல்லாமே அவருடைய மக்களுக்கு, இந்த மக்களுக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய குதிரத்துக்குள்ளாக இருக்கு. எப்ப அல்லாஹ் நாடுறானோ, எப்ப அல்லாஹ் நாடுறானோ, அல்லாஹ்வுத்தாலா அந்த மக்களுக்கு அவனால கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் அவன் எப்ப உயிர் வாங்க நினைக்கிறானோ அவன் உயிர் வாங்கிட்டு போயிடும். மனிதன் அல்லாஹ்வுடைய கவனிய, மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, படைப்புகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் குதிரத்துக்கும் உட்பட்டவையாக இருக்கின்றன என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி என்ன? அவற்றுக்கு மரணம் வருவது. அவற்றுக்கு இப்ப யாராவது ஒரு அறிவாளி, நான் அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டவன் அல்ல, எனக்குன்னு சக்தி இருக்கு, எல்லாமே என்னால செஞ்சுக்க முடியும்னு சொன்னா அவர்கிட்ட சொல்லி பாருங்க, உன்னுடைய மரணத்தையும் அல்லது நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களுடைய மரணத்தையும் நான் தடுத்துப்பான். முடியுமா? உனக்கு வரக்கூடிய, சரி அடுத்த கட்டமா, உனக்கு வரக்கூடிய நோயை உன்னால் தடுக்க முடியுமா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்னமா தெரியுது? நாம் அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். புரிஞ்சா? சரி, அப்ப எதுவும் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது, அல்லாஹ்வை மீற முடியாது. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, இ கமாலி குத்ரத்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவ்வளவு விசாலமானது, நிறைவானது, முழுமையானது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு வெளியில எதுவும் போயிட முடியாது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய இல்மு அவ்வளவு விசாலமானது. இரண்டாவது என்ன, இப்படி எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களை நீ பார்க்கலாம், நீங்க என்ன பார்க்கலாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கலாம். இப்ப இங்க இருந்துகிட்டு உங்க வீட்டுல என்ன இருக்கு நீங்க பார்க்க முடியுமா? வீடு உங்க வீடு தான், அறிய முடியுமா? அறிய முடியாது. உங்களுடைய கண்ணுக்கு பிறகு உங்களுக்கு வேண்டியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்களால் அறிய முடியாது. உங்களுடைய கண்ணுக்கு பின்னால உங்களுக்கு வேண்டியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்களால அறிய முடியாது. பார்க்க முடியாது ஒரு விஷயம், இன்னொன்னு அறியவும் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுடைய குதிரத்தும் பரிபூர்ணமானது, அவனுடைய இல்மும். அதனாலதான் அந்த வசனம் பாருங்க, சூரா ஃபாத்திருடைய 44வது வசனம் முடியும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னஹு கான அலீமன் கதீரா. இன்னஹு கான அலீமன் கதீரா, அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்மும் பரிபூர்ணமானது, அவனுடைய குதிரத்தும் பரிபூர்ணமானது. அல்லாஹ்வுடைய இல்மும் பரிபூர்ணமானது, அவனுடைய குதிரத்தும், குதிரத்தும் சொல்லுங்க, அவனுடைய குதிரத்தும் பரிபூர்ணமானது. அதனால யாரும் அல்லாஹுவை பலவீனப்படுத்த முடியாது, தோற்கடிக்க முடியாது, அவனை மீறி சென்று விட முடியாது. புரியுதா? அவன் அரசுக்கு மேல உயர்ந்திருந்தாலும் ஆள் கடல்ல உள்ள ஒரு சின்ன உயிரினம் கூட அல்லாஹ்வுடைய இல்மை விட்டு மறைய முடியாது. வானத்துடைய கோடி வானம் எங்க இருந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு பெறுது, அதனுடைய கடைசியில உள்ள ஒரு வானவர் கூட அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்து அவர் மறைந்துவிட முடியாது. பாருங்க சூரத் தபாவுடைய 3வது வசனம் படிங்க, لا يعزب عنه مثقال ذرة في السماوات ولا في الأرض. لا يعزب عنه مثقال ذرة في السماوات ولا في الأرض. வானங்களில் பூமியில் அணு அளவும் அவனை விட்டு மறைந்துவிட முடியாது. வானங்களில் பூமியில் அணு அளவும் அவனை விட்டு மறைந்துவிட முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய இல்ம் என்பது அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்ளக்கூடியது. இப்ப நமக்கு முன்னாடி உள்ளதுதான் தெரியும், முன்னாடி உள்ளதையும் பாதி தெரியும் பாதி தெரியாது. முன்னாடி உள்ளதுலையும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு பக்கத்தில் உள்ளது தெரியும், அதுக்கு பின்னாடி உள்ளது தெரியாது. கை முன்னாடிதான் இருக்குது, கையுடைய ஒரு பக்கம் தான் தெரியும், கையுடைய அடுத்த பக்கம் தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படிப்பட்டது. அப்ப அதனால யாரும் எந்த நேரத்திலையுமே அல்லாஹுவை தோற்கடிக்க முடியாது, அல்லாஹுவை பலவீனப்படுத்த முடியாது. இப்ப பாருங்க ஒரு பெரிய ராஜா தான், அவனை பார்த்தா பயந்துவாங்க. அவன் வந்து ஒரு 10-20 சிக்கியத்தை கூட தனியா சண்டை போட்டு தோற்கடிச்சுவான், சரியா? அந்த ராஜா தூங்கிட்டு வச்சிருக்கேன். இப்ப அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, யாராவது வந்து அவன் தூங்கி இருக்கிற ராஜா ஒரே வந்த காலத்துல ரெண்டு துண்டாக்கலாம்னு வச்சிருக்கேன், அவனால எதுவும் செய்ய முடியுமா? இல்லது அவன் அப்படியே சமையலை கொண்டு தூக்கி கட்டி ஜெயில போட்டான்னு வச்சுங்க, எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப மனிதனுக்கு அறிவு அறியாமை தெரிந்திருத்தல் தெரியாமல் போகுது. இந்த மாதிரியான நிலைமைகள் மனுஷனுக்கு வந்துகிட்டு இருக்கும், அல்லாஹ்வுக்கு வருமா? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் எப்போதுமே அழிவு உள்ளவன். பாருங்க இன்னும் 2-3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட பெரியதாக இருக்கிறது, அந்த இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அளிக்காது. அந்த இரண்டையும் பாதுகாப்பது எந்த இரண்டையும்? வானங்களையும் பூமியையும். வானங்களையும் பூமியையும் மொத்தமா இப்படி பிரிச்சது சொல்லும் போது எப்படி சொன்னா, வானங்கள் பூமியை, வானங்கள் பூமியை விட அவனது குருசி பெரியதாக இருக்கிறது. அப்ப வானங்கள் மாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பூமி எத்தனை இருக்கு? 7 பூமிகள் இருக்கு. புரியுதா? அப்ப வானம்னு ஒண்ணு பூமி ரெண்டு சேர்ந்து 7 வானம் 7 பூமி. இந்த 7 வானங்களையும் 7 பூமிகளையும் அல்லாஹுக்காக தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறானே, இதுல அவனுக்கு ஏதாவது கஷ்டமோ சிரமமோ ஏதாவது டிபிகல்டி ஏதாவது அவனுக்கு பிரச்சனையும் இருக்குதா? மனுஷனுக்கு அப்படி கிடையாதுங்க. மனுஷன் எப்படின்னு சொன்னா, எந்த ஒன்றை அவன் இயக்கினாலும் சரி ஒரு அளவுக்கு தாங்க இயக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கையில சைக்கிள் கொடுத்தோம், ஓட்டுக்கணும்னு சொன்ன எவ்வளவு நேரம் ஓட்டுவீங்க? ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், கடைசியில கண்டிப்பா டயர்டாகிதான் ஆகும். புரியுதா? அதுதான் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்மளால செய்ய முடியும், அதுக்கு மேல செய்ய முடியாது. இப்ப அடுப்பாங்க சமைக்கிறது சொன்னாங்க, சமைப்பீங்க வேலையை பந்தி சும்மா காய்கறி காலவழி ஒரு அளவுக்கு தான், எதா இருந்தாலும் நம்மளால ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும், அதுக்கு மேல மனுஷனால செய்ய முடியாது. ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைத்து அதுல எத்தனை பில்லியன் கணக்கான கோடி கோடி கணக்கான உயிரினங்களை படைச்சு அதுக்கு தேவையான உயிர், தண்ணி, சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ்வுத்தாலா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, என்றைக்காவது அவனுக்கு சோறு வந்து நீங்க எல்லாம் உங்க வேலையை நீங்களா பாத்துக்க, நான் கொஞ்சம் கலைச்சிட்டேன், நீ அப்ப ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். அப்படி அல்லாஹ் விட்டால், அல்லாஹ்வுத்தாலா அப்படி விட்டுட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம், மெட்ராஸ்ல பேருக்கு பேருங்க சிக்னல் லைட் வேலை செய்யல, டிராபிக் போலீஸ் இல்ல, என்ன ஆகும்? சும்மாவே டிராபிக் போலீஸ் இருந்து சிக்னல் இருக்கும் போதே மெட்ராஸ்கார எப்படி இருக்கும் இந்தியாக்காரன்? இந்த ரெண்டு மில்லியனா என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், அல்லாஹ் மனிதன் தான் சொல்லக்கூடிய உதாரணங்களுக்கு அப்பாற்பட்டவன். சுப்ஹான் அல்லாஹ், இது எல்லாம் வானம் நிற்பதும், பறவைகள் பறப்பதும், தண்ணீர் தலைக்குள் வராமல் அது தடுக்கப்பட்டிருப்பதும், பூமி அது உழன்று விடாமல், அது அசைத்து விடாமல், அது உறுதியாக இருப்பதும், ஒவ்வொரு படைப்பும் அது அதனுடைய இடத்துல ஏங்கிக் கொண்டிருப்பதும், அல்லாஹ் அவற்றை ஏற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். அல்லாஹ்வுக்கு எங்கேயாவது சோர்வு ஏற்பட்டு அவன் ஒரு நிமிஷத்துக்கு இதை விட்டா கூட சரி, முடிஞ்சு முடிச்சு அவ்வளவுதான். ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், உனக்கு தூக்கமே வராதா, உனக்கு சோர்வே வராதா சொல்லிட்டு பண்ண சொன்ன மூசா கை காட்டுங்க, இந்த கையில் ரெண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கோங்க, மெழுகுவர்த்திய ஏற்றி வச்சுக்கோங்க, நீங்க இந்த மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு நிக்க முடியும், மெழுகுவர்த்திய தூக்கி பண்ண நிக்க. இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க, இவங்களுக்கு எங்கேயாவது தூக்கம் வந்து இந்த மெழுகுவர்த்தியை கீழே போட்டா ஒன்று மெழுகுவர்த்தி அடையும், இல்லைன்னா அது எங்க எது மேல உழுதுதோ அதை பத்திக்கிட்டு எரிய வச்சோம். மூசா, நான் எப்படி தூங்குவேன், நான் தூங்கினால் இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு என்னவாகும்? அப்ப தூக்கம் என்பது ஒரு பலவீனம், தூக்கம் என்பது ஒன்று அல்லாஹ்வுக்கு பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன், இரண்டாவது இந்த பிரபஞ்சம் இயங்குவது அல்லாஹ்வுடைய அந்த இல்மை கொண்டும், அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை கொண்டும், அல்லாஹ்வுடைய அந்த ஹயாத்தை கொண்டு இயங்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு தூங்கினால் இந்த பிரபஞ்சமே சின்ன பின்னமா போயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி புரிய வைக்கிறான். உங்க கையில ரெண்டு பேர் கொடுத்து கையில இப்படி விளக்கு கொடுத்துட்டு நீங்க பாருங்க நிக்கணுங்க, எங்கேயுமே ஆடக்கூடாது அசையக்கூடாதுதான் கண்டிப்பா சொல்லி முடியுமா தவிர அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. இப்ப ஒரு சின்ன உதாரணம், மனிதர்களையே நம்ம இப்படி பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இது இயங்கிக் கொண்டிருக்குது, ஒவ்வொரு பிரபஞ்சமும் அது அது ஒரு ஒரு சிஸ்டம். இப்ப இடையில இடையில இந்த மனுஷன் சொல்லுவான், திடீர்னு ஒரு பெரிய கல் வந்து பூமியில மோதல மாதிரி வந்துகிட்டு இருக்குமா, இந்த நாசாமிக்காரோட நாசமா போறவங்க அவனுக்கு வேலையே ஏதாவது உணர வேண்டியதுதான் வேலை, அவன் உணர்றவனு இவங்க எல்லாரும் நம்பிப்பாங்க. ஏன்னா பேர் அமெரிக்கால அல்லா சொன்னதை நம்ப மாட்டான், அமெரிக்கா சொல்ற நம்பிடுவான், ஏன்னா அவ்வளவு ஈமான் வச்சிருக்கான் அவங்க மேலே, பெரிய கண்ணு வந்துட்டே இருக்குமா, நான் மோதாம அந்த பக்கம் போயிருச்சுமா, இப்படி புதுசு புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். என்ன நடக்குது, அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை வச்சிருந்தான், ரப்புல் ஆலமீன் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கான், அந்த சிஸ்டத்துல எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்ப கொலாப்ஸ் ஆகணுமோ அப்ப அல்லாஹ் அந்த சிஸ்டத்துல சொல்லிடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு உங்க வேலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு கொலாப்ஸ் ஆகி உலகாளி. புரியுதுங்களா இல்லையா? சரி, அடுத்து இந்த ரெண்டு வசனங்களை எழுதி கொடுங்க. இதே இந்த சூரத்துல் பக்கரால ஆயிரத்தில் குறிச்சியில அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு சிறு உறக்கமும் ஏற்படாது, பெரிய தூக்கமும் அவனுக்கு ஏற்படாது. அதே போல சூரா காஃப் 38வது வசனம் மாஷா அல்லாஹ் ரபானே வமா மஸ்ஸனா மின் லுகூப் லுகூப் அந்த இவ்வளவு பெரிய வானம் பிரபஞ்சம் பூமி இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கூட்டாளிகளோட சேர்ந்து படைச்சானா தனியா படைச்சானா? சுப்ஹானல்லாஹி வ தஆலா அம்மா யுஷ்ரிகுன். யாரிடத்திலையும் அல்லாஹ் உதவியே கேட்கறாங்க, ஆணவத்திலையும் கேட்க வேண்டிய தேவையில்லை அல்லாஹ். அவனுடைய அறிவு அவ்வளவு பெரு, அவனுடைய திட்டமிடுதல் அவ்வளவு அழகான திட்டமிடுதல், எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டமிடுதல் இருக்குது, அவ்வளவு துல்லியமான திட்டமிடுதல். ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْحَكِيمِ ஞானமும் அறிவும் உள்ள அல்லாஹ்வுடைய திட்டங்கள் இதெல்லாம். இந்த ஆல் செட்டில்மெண்ட், ஆல் இந்த ஏற்பாடு, இந்த அமைப்பு இருக்கு பாருங்க, இந்த இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரப்புடைய ஏற்பாடு. இப்படி அல்லாஹ்வு தஆலா எல்லாத்தையும் படைச்சானே, ரப்பு சொல்றான் எனக்கு இதெல்லாம் சோர்வு ஏற்பட்டுச்சு. சோர்வுகளுக்கு அசதிகளுக்கு அப்பாற்பட்டவன். இந்த சோர்வு அசதி தான் யாருக்கு உள்ளது? மனிதர்கள் படைப்புள்ளது, நமக்குள்ளது. இப்ப ஒரு சிறுத்தை பாருங்க, ஒரு சிங்கம் பார்க்க அவ்வளவு பலமா இருக்கும், அவ்வளவு வீரமா இருக்கும், ஒரே ஒரு வேட்டை பிராணிய விரட்டிட்டு போய் வேட்டையாடி இருக்கும் அவ்வளவுதான். அதை அடிச்சு சாப்பிட்டு பொத்துன்னு ரெண்டு நாளைக்கு தூங்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு, அதுக்கு அவ்வளவுதான் தாக்கது. யாரா இருந்தாலும் சரிங்க, இந்த பூமியில படைக்கப்பட்ட படைப்புகள்ல அவர்களுக்கு சோர்வு அசதி என்பது உண்டு. அல்லாஹு தஆலாவுக்கு எந்த விதமான அசதியும் சோர்வும் இல்லை. அதனாலதான் அவனை பலவீனப்படுத்தக்கூடியது, அவனுடைய சக்தியை மீறக்கூடியது எதுவும் இந்த உலகத்துல கிடையாது. அவனை நன்றி வணங்க தகுதியானவன் எவனும் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப இது விஷயமா நம்ம ஏற்கனவே நிறைய விளக்கமா பேசிட்டோம், புரியுதா? ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த இலா என்ற வார்த்தை, இலா இலா என்ற வார்த்தை நம்ம என்ன இருக்கு அது சொல்லி கொடுத்துருக்கோம், வணங்கப்படக்கூடியவன் மஅபூத். அப்ப உண்மையில் வணங்கப்படக்கூடியவன் புரியுதா, அவனை தவிர வேற யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ் ஒருத்தன்தான் மஅபூத், அவனை தவிர வணங்கப்படக்கூடியவன் வேற யாரும் இல்லை. இந்த விஷயத்தை போதிப்பதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். அதாவது எங்க மக்களிடத்துல ஷிர்க் வந்துச்சோ, அந்த ஷிர்க் எந்த விஷயத்துலதான் வந்துச்சு? வணக்க வழிபாடுகளை யாருக்கு செய்யறது, வணக்க வழிபாடுகளை யாருக்கு செய்யறதுங்கிற விஷயத்துலதான் ஷிர்க் வந்துச்சு. அப்பதான் நபிமார்கள் அல்ல அனுப்புனா, நபிமார்களுக்கும் அந்த முஷ்ரிகளுக்கும் இடையில உண்டான பிரச்சனையே வழிபாடுகளை யாருக்கு செய்யறது, வணக்கத்திற்குரியவர் யாரு என்பதுல. அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன, நீங்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்றது, இதுவும் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாருமே இல்லை என்று வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்து அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துறது. அதனாலதான் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். எந்த வார்த்தை? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை தவிர வேறு யாரும் இல்லை, உண்மை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வார்த்தை தான் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. ஏன், எங்களது வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒருவன் தான் என்று சொன்னால் அந்த சில பேர் சந்தேகப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீதை குறிக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மறுப்பதையும் உறுதிப்படுத்துவதையும் சேர்த்து உள்ள வாசகமா சொன்னான். மறுப்பதையும் உறுதிப்படுத்துறது, மறுப்பது என்ன, அல்லாஹ்வின் தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. உறுதிப்படுத்துவது என்ன, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்று உறுதிப்படுத்துறது. இப்ப பாருங்க சூரத்துல் பக்கரால 163வது வசனம், வஇலாஹுக்கும் இலாஹு வாஹித், வஇலாஹுக்கும் மனிதர்களே உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவன். புரியுதா? இங்க வந்து பாசிட்டிவா வந்திருக்கு, உங்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரே ஒரு இறைவன். அப்ப நீங்க வணங்க வேண்டியது ஒரே ஒரு இறைவன் தான் வந்திருக்கு. அடுத்து படிங்க, லா இலாஹ இல்லா. அப்ப முதல்ல இப்படி அல்லாஹ் சொன்னா, நீங்க வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிட்டான். சொல்லிட்டாலும் அதோட அல்லாஹ் நிறுத்தினானா? சந்தேகப்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் மறுக்கக்கூடியவர்களுடைய மறுப்புக்கும் பதில். புரியுதா?
அப்ப இன்றைக்கு நம்ம பாடத்துல மூன்று விஷயங்களை படிக்கிறோம். ஒன்று, வலா ஷைஅ மித்லுஹு, அவனை போன்று எதுவும் இல்லை. அப்ப அவனை போன்று எதுவும் இல்லை என்ற விஷயத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்வுடைய சிபத்துகள் சம்பந்தமாக நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கோம். எப்படி உள்ளமையில் அல்லாஹு தஆலாவிற்கு ஒப்பு ஓமை இல்லையோ, அவனை போன்று வேறொன்று இல்லையோ, அதே போலவே அல்லாஹ்வுடைய பெயர்களிலும் அல்லாஹ்வுடைய தன்மைகளிலும் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு செயலிலும் அவனை போன்று எந்த ஒரு படைப்பும் இல்லை. ஆகவே படைப்புகளின் மீது கற்பனை செய்து, படைப்புகளின் மீது கற்பனை செய்து, படைப்புகளை நாம் அனுமானித்து அல்லாஹ்வுடைய சிபத்துகளை ஏற்பதோ அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுப்பதோ அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு உதாரணம் சொல்வதோ கூடாது. எதை கற்பனை செஞ்சிட்டேன்? படைப்புகளை கற்பனை செய்வது கொண்டு அல்லாஹ்வுடைய சிபத்துகளை ஏற்பது மறுப்பது அல்லது அந்த சிபத்துகளுக்கு உதாரணம் சொல்வது கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது பெயராக கூறினானோ, நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களாக எவற்றையெல்லாம் கூறினார்களோ அந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தகுதியானவை. அந்த பெயர்களில் அல்லாஹ்விற்கு ஒப்பானவை எதுவும் கிடையாது. அடுத்ததாக அந்த பெயர்கள் என்னென்ன அர்த்தங்களை, பொருள்களை, கருத்துக்களை கொடுக்கின்றனவோ அந்த எல்லா கருத்துகளும் தன்மைகளும் அவனுக்கு தகுதியான முறையில் அவனுக்கு உண்டு. படைப்புகளில் எந்த ஒன்றும் அவனுடைய தன்மைக்கு ஒப்பானது கிடையாது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா தன் பக்கம் எந்த செயல்களை சேர்த்தானோ, நபிமார்கள் எந்த செயல்களை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்களோ அந்த செயல்களிலும் அவன் தனித்தவனாக இருக்கின்றான். படைப்புகளுக்கு அவன் ஒப்பாகாதவனாக இருக்கிறான். படைப்புகளில் எந்த ஒன்றுடைய செயலும் அல்லாஹ்வுடைய செயலை போன்று கிடையாது. அப்ப அல்லாஹ் எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்பது நம்முடைய பார்வையை போன்று இல்லையும், அல்லாஹ் கேட்கிறான் என்பது நாம் கேட்பதை போன்று கிடையாதோ, அது போன்றுதான் அல்லாஹ் இறங்குகிறான் என்பதும் நாம் இறங்குவதை போன்று கிடையாது. அல்லாஹ் அரசின் மீது உயர்த்திருக்கிறான் என்பது நாம் கட்டிலின் மீது, நாற்காலியின் மீது உயர்ந்திருப்பதை போன்று கிடையாது. அல்லாஹ் முதல் மாடத்திற்கு இறங்குகிறான் என்பது ஒரு மனிதர் மாடியிலிருந்து கீழ்த்தலத்திற்கு இறங்குவதை போன்று கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகளும் படைப்புகளுக்கு ஒப்பானவை அல்ல, அல்லாஹ்வுடைய செயல்களும் படைப்புகளுக்கு ஒப்பானவை அல்ல. படைப்புகளை நாம் கற்பனையில் கொண்டு அல்லாஹ்வுடைய சிபத்துகளை ஏற்பது மறுப்பது இது வழிகட்ட ஒரு செயலாகும். புரியுதா? அடுத்ததாக வலா ஷைஅ யுஜிஸுஹு, அல்லாஹு தஆலாவுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய குதிரத்தும் மிக நிறைவானது. எனவே எந்த ஒரு படைப்பும் அல்லாஹுவை பலவீனப்படுத்த முடியாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை விட்டு மீறி போய்விட முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய அந்த சக்திக்கு வெளியில போயிட்டு அல்லாஹ்வையே அளக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது அல்லாஹ்வுடைய சக்திக்கு வெளியில போய் அல்லாஹ்ட்டு தப்பிச்சு போய் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ் தண்டிக்க நாடினாலும் அல்லாஹ்வால் தண்டிக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு படைப்பும் போயிட முடியாது. எப்பேற்பட்ட படைப்பாக இருந்தாலும் சரி, அது எப்படி படைக்கப்பட்டதில் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளதாக இருக்கிறதோ அது போன்று அது இந்த உலகத்தில் இருப்பதிலும் சரி, அது இன்னும் இயங்குவதிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவையாகவே இருக்கின்றன. எந்த படைப்பை எந்த நேரத்திலும் அழிப்பதற்கும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். அழித்த படைப்பை திரும்பும் உருவாக்குவதற்கும் ஆற்றல் உடையவன். உருவாக்கிய படைப்பை தனது இஷ்டப்படி அதை இயக்குவதற்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன். எந்த எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அல்லாஹுவை எதிர்த்து விட முடியாது. அல்லாஹுவை அவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இறுதி வரை இருக்கும். ஒலா இல்லாஹ கைலுஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. அப்ப இப்பேற்பட்ட தன்மைகளுடைய இவ்வளவு உயர்ந்த ஆற்றலும் வல்லமையும் அறிவும் இவ்வளவு பெரிய தன்மைகளையும் உடைய அந்த அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன். அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானது எதுவும் இல்லை.